السلام عليكم ورحمة الله. الحمد لله، الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. وقال الله سبحانه وتعالى في الحديث القدسي: إني حرمت الظلم على نفسي وجعلته بينكم محرما فلا تظالموا. அல வசாருளாலனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, காலமும் நேரமும் ரொம்ப வேகமாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. அதற்கு தோதுவாக நாமும் அதனுடன் போட்டி போட்டு கொண்டு அவசர அவசரமாக நம்முடைய அன்றாட வேலைகளை ஒவ்வொரு நாளும் எப்படியாவது செய்து முடித்துக் கொண்டே இருக்குகின்றோம். மறுமுனையில் முழு உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் வியாபாரத்தில, தொழில, பொருளாதார அடிப்படையில, தொழில்நுட்பத்தில் நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடைந்து கொண்டே செல்கின்றார்கள். இன்னொரு விதத்தில் உலகளாவிய இஸ்லாமியர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அமல்களிலேயும் வணக்கங்களிலேயும் முன்னொரு காலம் இருந்ததை விட தற்பொழுது கொஞ்சம் கூடுதலாக அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாம் கண் கூடாக பார்க்கலாம். ஒரு காலம் இருந்தது ஃபஜ்ருடைய தொழுகைக்கு குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை தான் ஃபஜ்ருடைய தொழுகையில் ஜமாஅத்துடன் மஸ்ஜிதிலே பார்க்கலாம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது அந்த காட்சி மாற்றமாக நிறைய பேர் ஃபஜ்ருடைய தொழுகைக்கும் மஸ்ஜிதுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். நஃபலான சுன்னத்தான நோன்புகளை பிடிக்கக்கூடிய காட்சியும் தெரிகின்றது. விடுமுறை காலங்களில் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குகின்றது. அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு வணக்க வழிபாடுகளில் முன்னேற்றம் அடைந்திருப்பதை நாம் கண்டு சந்தோஷம் அடைகின்றோம். ஆனால் நம்முடைய செயல்களில் கொஞ்சம் மாற்றங்கள், முன்னேற்றம் ஏற்பட்டாலும் நம்முடைய குணங்களை நாம் சீர்தூக்கி பார்த்தோம் என்றால் இன்னும் அதுல பெரிய ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் எது எதிர்பார்க்கப்படுகின்றதோ அந்த அளவுக்குள்ள மாற்றம் முன்னேற்றம் இஸ்லாமியர்களுடைய குணங்களில் இன்னும் ஏற்படவில்லை. நம்மிடம் வர வேண்டிய மிக முக்கியமான இரண்டு குணங்கள், அது எவ்வளவு முக்கியமான இரண்டு விடயம் என்றால், முழு உலகத்தில் எங்கெங்கெல்லாம் வெள்ளிக்கிழமை தினத்தில் ஹுதுபா ஓதப்படுகின்றதோ அந்த ஹுதுபாவுடைய கடைசியில அந்த இரண்டு விஷயங்களும் ஞாபகப்படுத்தப்படுகின்றன. அதனால்தான் ஹதரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள், அஜ்மஉ ஆயத்தின் ஃபீ கிதாபில்லாஹில் கைர் வஷர், அல்லாஹ்வுடைய கிதாபல அல்லாஹ்வுடைய கலாமல அனைத்து கைர்களையும் அனைத்து கெடுதிகளையும் பொதிந்த ஒரு ஆயத் என்றால் இந்த ஆயத். அதுதான் ஒவ்வொரு ஹுதுபாவுல கடைசியாக ஓதி அந்த ஆயத்துடன் இமாம் ஹுதுபாவை முடிப்பார். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வஇதாஇதில் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி. ஆனால் அநேகமானவர்கள் இந்த ஆயத்துடைய விளக்கங்களை, இந்த ஆயத் எதன் பக்கம் நம்மை இழுக்குகின்றது, எதன் பக்கம் நம்மை தூண்டுகின்றது கருத்து பார்க்கப்படுவது மிக மிக குறைவு. இந்த ஆயத்தை ஓதியதுடன் நாங்கள் எல்லாரும் சப்புகள்ல நின்று தொழுகைக்கு தயாராகி விடுகின்றோமே தவிர, இந்த ஆயத் அது உம்மத்தின் மூலமாக எதை எதிர்பார்க்குகின்றது, இந்த ஆயத் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன, அது மனிதர்களிடம் எந்த குணங்களை வரவேற்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகின்றான், நீங்கள் நீதமாக நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், அநியாயமாக நடக்காதீர்கள். வல் இஹ்சான் இரக்கத்துடன் நடந்து கொள்ளுங்கள், கடுமையான முறையிலே நடக்க வேண்டாம். வஇதா இதில் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி, உங்களுடைய உறவினர்களுக்கு தாராளமாக பொருளின் மூலமாக செலவு செய்யுங்கள். வயன்ஹா அனில் ஃபஹ்ஷா மானக்கேடான காரியங்கள், வல் முன்கர் தடை செய்யப்பட்ட பாவமான காரியங்கள், வல் பகி அநியாயம், இவைகளிலிருந்து அல்லாஹ் உங்களை தடுக்குகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இந்த ஆயத்தில் மிக முக்கியமான இரண்டு விடயங்களை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். ஒன்று, நீதமாக நேர்மையாக நடக்க வேண்டும், அதுவும் வெறும் ஆட்சியாளர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தனக்கு கீழால் உள்ளவர்களுடன் நீதமாக நடக்க வேண்டும். அதை முதலாவது நாம் நம்முடைய வீட்டிலிருந்து ஆரம்பிக்கலாம். வீட்டிலே உள்ள வீட்டு தலைவனோ தலைவியோ தன்னுடைய குடும்பத்தார்களுடன் தன்னுடைய குழந்தைகளுடன் நீதமாக நடக்கணும். நபி அவர்களுடைய மிக முக்கியமான ஹதீஸ், இத்தகுல்லாஹ ஃபில் அவுலாத் வஅதிலு ஃபி அவுலாதிக்கும், இத்தகுல்லாஹ வஅதிலு ஃபி அவுலாதிக்கும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய குழந்தைகளுடனும் நீங்கள் நீதமாக நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். மூத்த மகனோட ஒரு மாதிரி, கடைசி பிள்ளையோட வேறொரு மாதிரி, ஆண் குழந்தையுடன் ஒரு மாதிரி, பொம்பளை பிள்ளையுடன் வேறொரு மாதிரி நடப்பதற்கு அனுமதி இல்லை. அதனாலதான் நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைகளுடைய விடயத்தில் நீதமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், அநியாயமாக நடப்பதிலிருந்து அல்லாஹ் போய் பயந்து கொள்ளுங்கள். வீட்டிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் இந்த நீதம் நேர்மையை. சிலவேளை நம்முடைய வீட்டில நம்முடைய சொந்த குழந்தை இருக்கலாம், மறுமுனையில் நாங்கள் வளர்த்தெடுக்கக்கூடிய குழந்தையும் இருக்கலாம். இரண்டு குழந்தையையும் ஒரே மாதிரி ஒரே கண்ணால் தான் பார்க்க வேண்டும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்த பேரனும் இருந்தார்கள், வளர்ப்பு பேரனும் இருந்தார்கள். சொந்த பேரன் ஹதரத் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா, வளர்ப்பு பேரன் ஹதரத் உஸாமா ரழியல்லாஹு அன்ஹு, ஹதரத் ஜைத் இப்னு ஹாரிஸாவுடைய மகன். அந்த இரண்டு பேரன்களையும் நபி அவர்கள் ஒரே மாதிரி தான் பார்த்தார்கள். சில நேரங்களில் இரண்டு பேரன்களை இரண்டு தொடைகளிலே வைத்து, சில நேரங்களில் மிம்பர்ல தன்னுடைய கழுத்தில அல்லது தன்னுடைய மடியில இரண்டு பேர்களையும் வைத்துக் கொண்டு நபி அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹும்மா இன்னி அர்ஹமுஹுமா ஃபர்ஹமுஹுமா, யா அல்லாஹ் இந்த இரண்டு பேரையும் நான் விரும்புகின்றேன், நேசிக்குகின்றேன், அதனால நீயும் இந்த இரண்டு பேர்களையும் நேசிப்பாயாக. நபி அவர்கள் இரண்டு பேர்களையும் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்தார்கள். அதனால வீட்டிலிருந்து நாம் நீதத்தை நேர்மையை ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய ஆபீஸாக இருக்கலாம், நம்முடைய ஃபேக்டரிகள்ல வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், பாடசாலைகளோ அரபு மஜ்லிஸாக்களோ இருக்கலாம், பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் பொருந்துவது தான் நீதம் நேர்மை. இதுல நீங்க நீதம் நடந்து தவறி விடாதீர்கள், அநியாயமாக நடந்து விடாதீர்கள், ஒருவருக்கு ஒரு மாதிரி மற்றவருக்கு இன்னொரு மாதிரி நடந்து விடாதீர்கள். ஏனென்றால் நீதம் நமக்கு கட்டாயம், அநியாயம் நமக்கு ஹராம். ஆனால் அல்லாஹ்வே அநியாயத்தை தனக்கும் ஹராமாக்கி இருக்கின்றான். ஹதீஸ் குதுசியில மிக தெளிவாக வருது, இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, நான் என் மீது அநீதத்தை ஹராமாக்கி விட்டேன், நான் என் மீது அதாவது அநீதத்தை ஹராமாக்கி விட்டேன். அல்லாஹ் நீதமா நடக்கணும் என்ற எந்த கடமையும் இல்லை. ஏன்? அவன் சர்வலோக அரசன், அரசர்களுக்கெல்லாம் அரசன், நினைத்ததை அவன் செய்யலாம். யாரும் ஏன் எதற்கு என்று அவனிடம் கேள்வி கேட்க முடியாது. உலகத்தில் உள்ள நாம் அத்துணை பேர்களும் அவனுடைய அடிமைகள். அந்த அரசர்களுக்கெல்லாம் அரசனாகி அல்லாஹ்வே கூறுகின்றான், இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, நான் என் மீது அநீதத்தை ஹராமாக்கி விட்டேன். அதை உங்களுக்கு மத்தியில் அதை நான் ஹராமாக்கி விட்டேன். அதனால பல தபாலமோ, நீங்க யாரும் மற்றவருக்கு அநியாயம் செய்யாதீர்கள், அநீதமாக நடந்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குதுசியில கூறுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, எதை சொல்ல வருகிறோம் என்றால், உலகத்தில் நாங்க பார்க்கலாம் பல நாடுகள்ல எங்கட நாட்டில் உட்பட யாருக்காவது யாரின் மீதாவது விரோதம் ஏற்பட்டு விட்டால், பகைமை ஏற்பட்டு விட்டால், இப்பொழுது நீதி நேர்மை எல்லாம் மலையேறி அவருக்கு எந்தெந்த விதங்களில் தொந்தரவுகளும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர்களை பழிவாங்குவதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். இதுல முஸ்லிம் நுண் முஸ்லிம் என்ற வித்தியாசம் கூட இல்லாமல் நம்முடைய பல சகோதரர்கள் தான் ஒரு முஸ்லிம் என்பதை மறந்து விடுகின்றான். இஸ்லாத்தில் இது ஹராம் என்பதை மறந்து விடுகின்றார். அல்லாஹ்வே தனக்கும் இதை ஹராமாக்கி இருக்கிறான் என்ற அளவுக்கு தன்னுடைய அடியார்களுக்கு குர்ஆன்ல பல இடங்களில் வலா துத்லமூனா ஃபதீலா வலா துத்லமூனா நஃபீரா, நீங்க ஒரு நூலுடைய அளவுக்கு, நீங்க ஒரு அணுகுடைய அளவுக்கு கூட அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். இன்னல்லாஹ லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரா, ஒரு அணு அளவுக்கு கூட அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். அதனால் அல்லாஹ் அவன் தனக்கு அநீதத்தை ஹராமாக்கியதை போன்று இந்த அநீதத்திலிருந்து நாமும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது சாதாரணமான ஒரு சின்ன தவறு அல்ல. உலகத்தில் நாங்க பார்க்கலாம் யார் யாரெல்லாம் அநியாயம் செய்தார்களோ, ஹதீஸ்ல மிக தெளிவாக வருது, இன்னல்லாஹ லயும்லில் தாலின், அநியாயக்காரனுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பான், வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருப்பான். ஹத்தா இதா அகதஹு லம் யுஃப்லிதுஹு, எப்பொழுது அல்லாஹ்வை பிடிக்க ஆரம்பிக்கின்றானோ அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து தப்ப முடியாது. கடந்த காலங்களுடைய பல வரலாறுகளை பார்க்கலாம். ஆட்சியாளர்களாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், அல்லது படித்தவர்களாக இருக்கலாம், யாரு எந்தெந்த துறையிலே தனக்கு கீழால் உள்ளவர்களுடன் அநியாயமாக நடந்து கொண்டார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய இறுதியை நாங்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தோம் என்றா, கடைசியில் அல்லாஹுடைய பிடியில் அவர்கள் மாட்டி, அவர்கள் சிக்கி, இறுதியில் அவர்கள் எவ்வளவு கேவலமாக, எவ்வளவு அவமானமான முறையில் மரணித்திருக்கின்றார்கள் என்பதற்கு வரலாறு நெடுகிலையும் நமக்கு சான்றுகள் இருக்குகின்றது. குர்ஆன்ல பலர்களை அழித்த வரலாறை அல்லாஹ் கூறுகின்றான். அந்த ஒவ்வொருவரும் அழிக்கப்பட்டதற்குரிய மிக முக்கியமான காரணம் அநியாயம். குர்ஆன்ல கூறுகின்றான் பல கோத்திரங்களை பற்றி சொல்லிவிட்டு இறுதியில், ஃபகுல்லன் அகதனா பிதம்பி, ஒவ்வொருவரையும் அவரவருடைய தவறுகளின் மூலமாக அவர்களை நாம் பிடித்தோம். ஃபகுல்லன் அகதனா பிதம்பி ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாஸிபா, ومنهم من اخذته الصيحه ومنهم من خسفنا به الارض ومنهم من اغرقنا وما كان الله ليظلمهم ولكن كانوا انفسهم يظلمون உலகத்தில் பலர்களை நாம் அழித்திருக்கின்றோம். சிலர்களை பயங்கரமான புயல் காற்றுடன் கல் மாறி பொழுவதன் மூலமாக, இன்னும் சிலர்களை பேரிடி இடி முடக்கத்தின் மூலமாக, இன்னும் சிலர்களை பூமிக்குள்ளே அவர்கள் அழுந்தப்பட்டு அழிவதன் மூலமாக, இன்னும் சிலர்களை நீருக்குள்ளே மூழ்கடித்து நாம் அழித்திருக்கின்றோம். இவர்கள் ஒவ்வொருவரையும் அழித்தது விரும்பவும் இவர்களில் யாருக்கும் அல்லாஹ் அநியாயம் செய்யவில்லை. அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நாம் இஸ்லாமியர்கள் எப்படியும் வாழலாம், மற்றவர்கள் எப்படி பழிவாங்குகின்றார்கள், ஏசுகிறார்கள், திட்டுகின்றார்கள் என்பதை போன்று நாமும் மற்றவர்களை போன்று வாழ முடியாது. நமக்கு ஒரு அழகான வரையறை, நமக்கு ஒரு அழகான கட்டுப்பாடு, நமக்கு ஒரு அழகான கலாச்சாரம், இஸ்லாமிய பண்பாடு, இஸ்லாமிய நாகரீகம் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. காலம் செல்ல செல்ல மற்றவைகளில் நாம் முன்னேறுவதை போன்று நம்முடைய குணங்களில் நாம் முன்னேற வேண்டும். நம்மிடத்திலே பணிவு வர வேண்டும். நம்மிடத்திலே விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை வர வேண்டும். மற்றவர்களை மதிக்கிற தன்மை வர வேண்டும். யாரையும் அற்பமாக கேவலமாக நினைக்க கூடாது. இந்த அளவுக்கு நான் நபியுடைய ஹதீஸ் ஹல் துன்சரூன வதுர்ஸகூன இல்லா பிதுஆஃபாயிக்கும். ஒரு குடும்பத்தில் ஒருவர் இருப்பாரு, அவர் கொஞ்சம் அதாவது புத்தி குறைந்தவராக இருக்கலாம், அல்லது வேகம் குறைந்தவராக இருக்கலாம், அறிவு குறைந்தவராக இருக்கலாம். இப்படியான ஒவ்வொருவரை ஒவ்வொரு இடத்திலையும் நாம் பார்க்கலாம். குடும்பத்துல, ஸ்கூல்ல, ஆபீஸ்ல, கடைகள், ஒவ்வொரு இடத்திலையும் பார்க்கலாம். அந்த பலகீனமானவரைத்தான் அந்த பகுதியில் உள்ள எல்லாரும் கேலி செய்து அவரை கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இழிவுபடுத்திக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், ஹல் துன்சரூன வதுர்ஸகூன இல்லா பிதுஆஃபாயிக்கும். உங்களுள்ள அந்த பலகீனமானவர் இருக்கிறாரே, அவரின் மூலமா தான் உங்களுக்கு ரிஸ்கை அல்லாஹ் தருகின்றான். அவரின் மூலமாகத்தான் அல்லாஹ் உங்களுக்கு உதவியை செய்கிறான். அவர் மாத்திரம் இல்லாட்டி உங்களுக்கு அல்லாஹுடைய உதவியும் இல்ல. அவர் மாத்திரம் இல்லாட்டி உங்களுக்கு ரிஸ்கை இல்ல. புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். ஆனா எங்கள் அநேகமானவர் நினைக்கிற இவருக்கு நாங்கத்தான் எல்லாம் செய்கிறோம், இவர் மூலமாகத்தான் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான், இவரின் மூலமாகத்தான் நமக்கு ரிஸ்க் கிடைக்குது, இவர் மூலமாகத்தான் நமக்கு வெற்றி கிடைக்குது என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நீதமாக நடக்கணும். அது நம்முடைய பேச்சாக இருக்கலாம், நம்முடைய செயல்களாக இருக்கலாம், நம்முடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரமாக இருக்கலாம். ஏன், நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய தேர்தலாக இருக்கலாம். இதிலேயும் நீதமாக நேர்மையாகத்தான் நாம் வாக்களிக்கணும். வாக்களிப்பதை நம்முடைய ஷரியா இந்த அடிப்படையில் பார்க்குது. இந்த ஷஹாதத் அது ஒரு வகையில சாட்சி சொல்வதை போன்று பார்க்குகின்றது. குர்ஆன் அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனூ கவ்வாமீன பில்கிஸ்தி ஷுஹதா லில்லாஹ் வலவ் அலா அன்ஃபுஸிக்கும் அவில் வாலிதைனி வல் ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்காக நீதியாக நேர்மையாக தாட்சி சொல்லுங்கள். அது உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பெற்றோர்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உறவினர்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நீதமாக நேர்மையாக சாட்சி சொல்லுங்கள். உலமாக்கள் சாட்சி சொல்வதில் தான் வாக்களிப்பதையும் சேர்த்திருக்கின்றார்கள். ஏன், யார் யார் வாக்களிக்கின்றார்களோ அவர்கள்ட்ட கேட்கப்படுகின்றது உங்களுடைய சாட்சி யாருக்கு, ஒரு பதவியை கொடுக்கின்ற பதவிக்கு தகுதியானவர் யார், இந்த பதவிக்கு பொருத்தமானவர் யார். அதனால் இதில் உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் பதிவு செய்யுங்கள். இந்த வாக்களிப்பதையும் உலமாக்கள் சாட்சி சொல்வதிலே சேர்க்கின்றார்கள். அதனால் சாட்சி சொல்லக்கூடியவர்கள் நீதமாக நேர்மையாக எந்தெந்த பகுதிக்கு யார் யார் எந்தெந்த பதவிக்கு யார் யார் பொருத்தம் என்று பார்த்துத்தான் நான் சாட்சி சொல்லணும். சில நேரங்களில் நாம் பார்க்கலாம், நம்முடைய சொந்த லாபங்களுக்காக, என்னுடைய ஒரு வேலை நடக்கணும் என்பதற்காக, அல்லது இதுல எனக்கு அந்த பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக, தகுதி இல்லாத ஒருவருக்கு அவர் இந்த பதவிக்கு தகுதியானவர் என்று நாம் சொல்லிவிட்டோம் என்றால் பொய் சாட்சி சொல்லிவிட்டார். இது வெறும் தேர்தல் காலங்களில் வாக்களிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய ஒவ்வொரு நாளும் அன்றாட ஒருவர் இன்டர்வியூக்கு போறாரு, உண்மையில அந்த பதவிக்கு அவர் பொருத்தம் இல்ல. இன்டர்வியூ எடுக்கிறவர் அவர் இவருடைய நண்பர், இவர் அவருக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கூறுகின்றார், இப்படி ஒரு ஆள் வாராது, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, அவரை பார்த்து எப்படியாவது எடுத்துக்கோங்க. உண்மையில் இவருக்கு தெரியுது அவர் அந்த தகுதிக்கு, பட்டத்திற்கு, பதவிக்கு பொருத்தம் இல்ல. பொருத்தம் இல்லாத ஒருவரை சிபாரிஷ் செய்தால், பொருத்தம் இல்லாத ஒருவருக்கு பரிந்துரைத்தால், அவரும் பொய் சாட்சி சொன்னதாக அர்த்தம். நபி அவர்களுடைய மிக பயங்கரமான ஒரு ஹதீஸ், இன்ன அக்பரல் கபாயிர், ஏழு பெருப்பாவங்கள் இருக்குகின்றது. அதுல ஏழு பெருப்பாவங்கள்ல ஆக முக்கியமானது அல் இஷ்ராக்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அதற்கு பின்னால் வக்கத்தில் உண்டாம் தற்கொலை செய்து கொள்வது. மூணாவது வக்கத்தில் கவுலு ஜூர், பொய் சாட்சி சொல்வது. நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த பொய் சாட்சி சொல்வது இருக்குது, இது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு சமம். அதற்கு பின்னால நபி அவர்களே இந்த குர்ஆன் ஆயத்தை ஓதி அதற்கு வலு சேர்த்தார்கள், வணக்கங்களை ஆராதனைகளையும் விட்டுவிடுங்கள், பொய் சாட்சி சொல்வதையும் விட்டுவிடுங்கள். அதனால யாருக்கு நாம் எந்தெந்த கட்டங்களில் சாட்சி சொல்ல வேண்டிய கட்டங்கள் வருகின்றதோ அந்த நேரத்தில் நாம் ஆறுதலாக அமைதியாக பார்க்கணும். இந்த பதவிக்கு யாரு பொருத்தம், இந்த பதவிக்கு யாரு தகுதி. ஒவ்வொருவரும் பார்க்கலாம், வேட்பாளர்கள் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியாக்கி இருக்கின்றார்கள். டைம் எடுக்கணும், நேரம் எடுக்கணும், அவைகளை படித்து பார்க்கணும். யாருடைய விஞ்ஞாபனத்தில் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எல்லா இன மத மக்களுக்கு மத்தியில யாரு ரொம்ப அதிகமாக அவர்களுடைய விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார்களோ அதுக்கு சோதுவாக தகுதியானவர்களை நாம் தெரிவித்து செய்யும். நாங்க சொல்லல யாருக்கு வாக்களிங்க, எந்த கட்சிக்கு வாக்களிங்க, அது உங்களோட பொறுப்பு. அது அதில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்குரிய உரிமை இருக்குது. நாம் ஜென்ரலாக நாம் பொதுவாக எதை கூற வருகிறோம் என்றால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலேயும் கூறுகின்றான், நபி அவர்கள் ஹதீஸிலேயும் கூறுகின்றார்கள், யாருக்காவது பரிந்துரைக்கிற நேரம் வந்தால், யாருக்காவது சாட்சி சொல்லக்கூடிய கட்டம் வந்தால், அதுல அந்தந்த பதவிகளுக்கு யார் யாரு தகுதியோ அந்த தகுதியானவர்களை பார்த்து தெரிவு செய்யுங்கள். உலகத்துடைய எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காமல், துனியாவுடைய உலகத்துடைய சுய நலன்கள், சுய லாபங்கள், சுய விருப்பங்கள், இவைகள் எதையுமே எதிர்பார்க்காமல், இது என்னுடைய ஜனநாயக கடமை. அதில் விசேஷமாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய 20 லட்சத்திற்கு மேற்பட்ட இஸ்லாமியர்களுடைய இந்த வாக்குரிமை, இந்த நாட்டிலே நாம் வாழ்வதற்குரிய உரிமை என்றால் அது மிகையாகாது. அதனால் அந்த வாழ்வுரிமையை நாம் இன்னும் பலப்படுத்த வேண்டும். நமக்குள்ள வாக்குகளை அழகான முறையிலே பொருத்தமானவர்களை பார்த்து அலசி ஆராய்ந்து அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். வாக்களிக்க தகுதியான ஒரு ஆள் வாக்களிக்காமல் இருப்பதும் பாவம். குர்ஆன்ல சாட்சியை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், சாட்சிய நீங்க மறைக்காதீங்க. உதாரணமாக வைங்களே, ஒரு ஆள் இன்னொருவரை வந்து வெட்டிட்டு போறாரு, கொண்டுட்டு போறாரு, ஒருவர் இன்னொருவருடைய பொருளை அபகரிச்சு கொண்டு போறாரு, திருடி கொண்டு போறாரு, இத ஒருவர் கண்ணால கண்டுட்டாரு, ஆனா இவர் சாட்சி சொல்ல முன்னால வாரல்ல. ஏன், நான் வந்தா நான் கோர்ட்டுக்கு அடிக்கடி ஏறி இறங்க வேண்டி வரும், அடிக்கடி அங்க அடைப்பாங்க, இங்க அடைப்பாங்க, இதெல்லாம் சிரமம். அதனால யாராவது நான் சாட்சி சொல்ல போன எனக்கு பெரிய சிரமம் என்று சொல்லி, நான் சாட்சி சொல்ல மாட்டேன் என்று சாட்சி சொல்லாமல் இருப்பது, யாரு சாட்சி சொல்வதிலிருந்து அவர் மறைந்து கொள்கிறாரோ ஒளித்து கொள்கிறாரோ அவருடைய உள்ளம் பாவம் செய்து விட்டதாக அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான். அதனால சாட்சியாளர்களை அச்சுறுத்தவும் கூடாது, எழுத்தாளர்களை அச்சுறுத்த கூடாது. எங்கேயாவது ஒரு ஆபீஸ்ல எழுதுறாங்க, அரச நிறுவனங்கள்ல எழுத்து வேலைகள் ஈடுபட்டிருக்கிறாங்க, அல்லது நீதிமன்றங்கள் எழுத்து வேலைகள் ஈடுபட்டிருக்கிறாங்க, எழுதினால் தான் அது ஆக பெரிய அது சான்றாக இருக்கும். அதனால எழுதக்கூடியவரை பயமுறுத்தி நீங்க இப்படி மாத்துங்க அப்படி எழுதுங்க, உங்களுக்கு நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம். எழுத்தாளருக்கு எந்த வகையான அச்சுறுத்தல் தீங்குகளை கொடுக்க கூடாது, சாட்சி சொல்லக்கூடியவர்களுக்கும் எந்த வகையான தீங்கையும் கொடுக்க கூடாது. குர்ஆன் கூறுது, எவ்வளவு அழகான மார்க்கம். எங்களுக்கு எந்தெந்த விதங்களில் தேவையோ அந்தந்த விதங்களில் குர்ஆன் வழிகாட்டுகின்றதா இல்லையா? சாட்சி சொல்வது அதுவும் ஒரு வகையில வாக்களிப்பது, சிபாரிசு செய்வது இருக்குது, பரிந்துரைப்பது இருக்குது, அதையும் உலமாக்கள் வாக்களிப்பதில் தான் சேர்க்குகின்றார்கள். குர்ஆன் அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகின்றான், யாராவது நல்ல பரிந்துரைப்பு நல்ல சிபாரிசை செய்தால் அதில் அவருக்கு ஒரு பங்கு கிடைக்கும், கெட்ட பரிந்துரைப்பை செய்தால் அந்த பாவத்தில் அவருக்கு ஒரு குற்றம் உண்டு எடுக்கும். உதாரணமாக பேங்க்ல லோன் எடுப்பது, வட்டிக்கு பணம் எடுப்பது ஹராம். இப்ப கேட்கிறாங்க கேரண்டிக்கு ஒரு ஆளை கொண்டு வாங்க, நீங்க ஒரு ஆளை கொண்டு வராம நாங்க தரமாட்டோம். அந்த நேரத்தில் ஹராமான ஒன்றுக்கு எது ஹராம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு நாங்க பரிந்துரைப்பது அதுவும் ஹராம். மேலான பெரியாக்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால அநீதத்தில் இவைகளையும் சேர்க்கலாம். நீதமாக நேர்மையாக யாரு பொருத்தமோ சில நேரங்களில் எங்களுடைய உள்ளங்கள்ல வரும், யார் இருக்கிறாங்க நல்லவர்கள், இருக்கிறவர்களின் நல்லவர்கள். அதனால உலகத்தில் அப்படியே நாங்க பார்த்தோம், நல்லவர்களை தேடுவது சிரமம். அதனால இருக்கக்கூடியவர்களில் ஓரளவு நல்லவர் ஓரளவு சிறந்தவர் யாரு, அவரை நாங்க அலசி ஆராய்ந்து பார்த்து அவருக்கு நாங்க சாட்சி சொல்வது இருக்குது. இது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொன்னானே, நீதமாக நடந்து கொள்ளுங்கள். அந்த நீதத்தில் இதுவும் உள்ளது. இதற்கு மாற்றமாகத்தான் இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், அநீதம் செய்யக்கூடாது, நீதமாக நடத்தோனும். நீதமாக நடந்ததற்குரிய எத்துணை சரித்திர ஆதாரங்கள் இருக்குது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நேர்மையாக நீதமாக நடந்ததனால எத்தனை யூத அறிஞர்கள், எத்தனை கிறிஸ்தவ அறிஞர்கள், எத்தனை கோத்தரங்களுடைய தளபதிகள் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறுகளை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால அநியாயம் செய்தவர்களுக்குரிய ஆபத்துகள் தண்டனைகள் அவைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. எங்கட முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளில் ஆக மறக்க முடியாத சோகமான ஒரு சோதனாண்டா, அந்த தாத்தாரியங்கள் எங்களுக்கு செய்த அநியாயம். அந்த தாத்தாரியங்களுடைய தலைவன் ஜங்கிஸ்கான், அவனுடைய மகன்மார், அவனுடைய பேர குழந்தைகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு செஞ்ச அந்த அநியாயம், அதை எழுதக்கூடிய எழுத்தாளர்களே பல வருஷமாக யோசித்தாங்க, இதை நான் எப்படி எழுதுறது என்ற முஸ்லிம்களுடைய மரண செய்தி சில பகுதிகளில் அவர்கள் ஏறி வந்த அந்த குதிரையில் வந்து அந்த குதிரைகளால் நடக்க முடியாமல் அங்கே அந்த அளவுக்கு இரத்தம் ஓட்டப்பட்டதனால குதிரைகள் வலுக்கி விழுந்ததாக வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரே நாளில பக்தாதில் 7 லட்சம் பேர் கொல்லப்பட்டதாக அல் பிதாயா வன் நிஹாயா என்ற சரித்திர கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்குரிய ஆக முக்கியமான மூல காரணம் என்ன? சுல்தான் காசம் ஷா கான் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர், அதிகாரி, மறுமுனையில் அறிஞர், அவருடைய ஊருக்கு பக்கத்து நாட்டில் உள்ள சில வியாபாரிகள் ஒரு 400 பேர் நிறைய பணம் காசுகளுடன் வருகிறார்கள். இந்த இஸ்லாமியர்களுடைய நாட்டிலே உள்ளபடவே ஜவுளி துணிகளை வாங்கிக் கொண்டு போய் அவர்களுடைய ஊரில் விற்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில். ஆனால் அந்த 400 பேர்கள் கொண்டு வந்த முழு பணமும் கொள்ளையடிக்கப்பட்டு அந்த 400 பேர்களும் கொலை செய்யப்படுகிறார்கள். இதற்கு நீதம் கேட்டு நீதி கேட்டு பக்கத்து நாட்டுடைய தலைவன் ஜெங்கிஸ் கான், அந்த இஸ்லாமிய அரசர் சுல்தான் காசம் ஷா கான் என்பவர்கிட்ட ஒரு சின்ன
குரூப் ஒரு தூது கோஷ்டி அனுப்புறாங்க, எங்களோட 400 பேர்களை நீங்க அநியாயமா கொண்டுட்டீங்க, இதற்குரிய நீதி இதற்குரிய உண்மையான காரணம் எங்களுக்கு தேவை கேட்டு அனுப்பிய நேரத்தில் அந்த சமாதான பேசி வந்த அந்த தூது கோஷ்டியையும் அந்த இஸ்லாமிய அரசர் கொண்டு விடுகின்றார். இந்த நேரத்துல தான் அந்த ஜெங்கிஸ் கான் ஒரு மலைக்கு மேலால் ஏறி நின்று, ஏ முஸ்லிம்களுடைய இறைவனே, ஏ முஸ்லிம்களுடைய கடவுளே, நாங்க அநியாயம் செய்யப்பட்டு விட்டோம், எங்களுக்கு இவர்கள் அநியாயம் செய்து விட்டார்கள், அதனால நீ நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சத்தம் போட்டு விட்டு அவன் ஆரம்பித்த அந்த வேலை தான். கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டதாக வரலாறு கூறுது. என்ன காரணம்? அந்த ஆட்சியாளர் செய்த தவறு, அவர் அவர்களுடன் நடந்து கொண்ட விதம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, எத்தனை வருடம், எத்தனை கோடி பணங்கள், காசுகள், சொத்துக்கள், செல்வங்கள் அது அளிக்கப்பட்டது. அது எங்களால் கணக்கிட்டு கூற முடியாத அளவுக்கு முஸ்லிம்களுக்கு ஆபத்து ஏற்பட்டது என்றால் ஒருவருடைய அநியாயம். அதனால் அநியாயத்தை அல்லாஹ் பொறுக்க மாட்டான். அதனால தான் அவனும் அதை தனக்கு ஹராமாக்கி இருக்கின்றான். எந்த இடமாக இருந்தாலும் சரி, அநியாயத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும். மறுமுனையில் இஹ்சான், இன் அல்லாஹ யஅமுரு பில் அதில் வல் இஹ்சான், உபகாரமாக நடவுங்கள், இரக்கமாக நடவுங்கள், அன்பாக நடவுங்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு கருணையுடன், எவ்வாறு அன்புடன், எவ்வாறு இரக்கத்துடன் நடந்தார்கள் என்பதற்கு பல நூற்றுக்கணக்கான வரலாற்று சம்பவங்கள் இருக்கின்றன. மேலான பெரியார்கள், அன்பிற்குரிய கனவான்களை சகோதரர்களே, தன்னை கொலை செய்ய வந்தவராக இருக்கலாம், தனக்கு நஞ்சூட்டி உணவை விருந்தை கொடுத்த பெண்ணாக இருக்கலாம், அல்லது தனக்கு சூனியம் செய்த விரோதியாக இருக்கலாம். இவ்வாறு நபியுடைய சீராவுல நாங்க பார்த்தோம் என்றா, எப்படியாப்பட்டவர்கள் எல்லோரையும் நபி அவர்கள் மன்னித்து அவர்களுடன் உபகாரமாக அன்பாக நடந்திருக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் 2வது கூறுகின்றான், நீங்க அன்புடன் நடந்து கொள்ளுங்க, இரக்கத்துடன் நடந்து கொள்ளுங்க, கரடு முரடாக நடக்காதீங்க. நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், சில நேரங்களில் தேர்தல் காலங்களில் நம்முடைய சில விஷமிகள், நம்முடைய சில விரோதிகள் கரடு முரடாக நடந்து எப்படியாவது நம்மை வம்புக்கு, எப்படியாவது நம்மை சண்டைக்கு, எப்படியாவது கலவரத்திற்கு இழுக்க பார்ப்பார்கள். இந்த நேரத்தில் தான் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் தான் நாம் ரொம்ப தூர நோக்குடன் நடந்து கொள்ளணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான கட்டங்களில் எல்லாம் அந்த மக்களுடன் மிருதுவாக நடந்தார்கள். ஏன் அல்லாஹ் கூறுகின்றான், சஹாபாக்களோடு நபி அவங்களுக்காக உயிரை கொடுப்பதற்கு தயார் சஹாபாக்கள், ஆனா முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நீங்க கரடு முரடாக கடுமையாக நடந்தீங்க, உங்களை விட்டுட்டு எல்லாரும் ஓடிடுவாங்க, நீங்க மாத்திரம் இவர்களுடன் கரடு முரடாக கடினமான அமைப்பில் நடந்தீங்க, இவர்கள் எல்லோரையும் உங்களை விட்டு ஓடுவார்கள், நபி அவர்களுக்காக உயிரை கொடுப்பதற்கு தயாரான அந்த நபி தோழர்களே நபி அவர்களை விட்டு ஓடி விடுவார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் என்றால், நாம் எல்லாரும் எந்த அளவுக்கு அதாவது கருணையுடன் அன்புடன் நடக்கணும். அல்லாஹ்வே கூறுகின்றான் குர்ஆன்ல, கதப அலா நஃப்ஸிஹி அர்ரஹ்மா, நான் என் மீதே இரக்கத்தை எழுதி விட்டேன், நான் என் மீது அன்பை எழுதி விட்டேன். அல்லாஹ் உலகத்துல படி வாங்கணும் என்றா யாரும் உலகத்துல மிச்சமா இருக்க மாட்டாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகின்றான், மனிதர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்து விட்டால் மனிதர்கள் என்ன மனிதர்கள், இந்த பூமிக்கு மேல மனிதன் என்ன ஒரு மிருகம் கூட மிச்சமாக இருக்காது. ஆனால் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைப்பதை, அல்லாஹ்வை தாறுமாறாக ஏசுவதை, அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு உடனடியாக ஏதாவது செய்திருக்கிறானா, தண்டனைகளை கொடுத்திருக்கிறானா, உணவை நிறுத்தி இருக்கிறேனா இருக்கிறானா, ஆரோக்கியத்தை கலட்டி நோயை கொடுத்திருக்கிறானா என்றால் இல்ல. ஏன்? அல்லாஹ் இரக்கத்தை, அன்பை, கருணையை தன் மீது இறக்கிவிட்டான், எழுதிவிட்டான். சதகத் ரஹ்மத்தி அலா கதபி, என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹ்மத், என்னுடைய அன்பு முந்தி விட்டதாக அல்லாஹ் கூறுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நான் ஏன் சொல்லவாறேன், சில நேரங்களில் சில சோசியல் மீடியாக்கள் எங்களுடைய சில விரோதிகள், விஷமிகள் எங்களை தூண்டுவதற்காக எதையாவது எழுதிடுவாங்க, எதையாவது பேசிடுவாங்க, எதையாவது ஒரு காட்சியை போட்டுடுவாங்க. அந்த நேரத்தில் நாங்களும் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு, உனக்கு எழுத தெரியுமாடா எனக்கும் தெரியும், உனக்கு பேச தெரியுமாடா எனக்கும் தெரியும் என்று அதே மாதிரி நாங்கள் நடந்து கொண்டோம். அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அதனால நாங்கள் இன்னும் இந்த நாட்டில் அவர்களுடன் பண்புடன் நடக்கணும், அவர்களுடன் அன்புடன் அகலாப்புடன் நடந்து கொள்ளணும், விட்டு கொடுப்புடன் நடந்து கொள்ளணும். பல சட்டங்களில் சில நேரங்களில் எங்களை வம்புக்கு இருப்பதற்காக வேண்டி உண்மையிலேயே நாங்கள் தவறு செய்யாதவர்கள், ஆனால் தவறு செய்ததை போன்று எங்களை காட்டி கொண்டு வந்து சில நேரங்களில் சண்டைக்கு இழுக்க பார்ப்பார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகள், அவர்களுக்கு வராத சோதனைகளா, அவர்களுக்கு ஏசாத ஏச்சுக்களா பேச்சுக்களா, முகத்துக்கு முன்னால வந்து நபியுடைய முன்னால, முகத்துக்கு முன்னால வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்க சந்ததி இல்லாதவன், நீங்க பைத்தியக்காரன், நீங்க சூனியக்காரன், நேர முகத்துக்கு முன்னால ஏசியும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைகளை எதையும் அப்பொருட்படுத்தாமல் இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள், தெரியாமல் பேசுகின்றார்கள். அதனால் இவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடு என்று நபி அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். கருணை இரக்கம் என்றால் மனிதர்கள் மாத்திரமல்ல, மிருகங்களோட கூட இரக்கம், பறவைகளோட கூட இரக்கம். அதனால தான் புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் ஒன்று வருது, ஒரு மோசமான பெண்மணி, ஒரு கெட்ட பெண்மணி, ஒரு நாய் தாகத்தால துடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவள் அந்த நாய்க்கு நீர் புகட்டியதனால அவள் சொர்க்கம் சென்றாள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்களே. ஏன் மனித நேயம், மனிதர்களோட மாத்திரமல்ல மிருகங்களுடன் பறவைகளுடன் கூட நபி அவர்களும் நபி தோழர்களும் இரக்கமாக இருந்திருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அளவுக்கு அந்த ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், லோ மாத ஜமலுன் பிஷாத்தியில் ஃபராத்தி ரியான் லஹஷீது அய்யத் அலனி அல்லாஹு அன்ஹா, என்னுடைய ஆட்சிக்கு கீழால யூப்ரடீஸ் யூப்ரடீஸ் நதிக்கு பக்கத்தில் ஒரே ஒரு ஒட்டகம் பசியின் மூலமாக செத்து கிடக்குகின்றது, பசியின் மூலமாக இறந்து விட்டது என்றால் எனக்கு பயமாக இருக்குது கயாமத்துடைய நாளையில. அதை பற்றியும் அல்லாஹ் என்னிடத்துல கேட்டா நான் என்ன பதில் சொல்வது? அப்படி நான் மனிதர்களுடைய விடயத்தில் எவ்வளவு கவனமாக நடந்திருப்பாங்க. அந்த நதிக்கரையில் ஒரு ஒட்டகம் செத்து கிடக்குது, அந்த ஒட்டகத்துடைய விடயத்தில் கவலைப்பட்டாங்க. ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மிஸ்ரில ஒட்டகத்துக்கு மேல சுமைகளை ஏற்றுவாங்க. அந்த காலத்தில் 600 ராத்தல் ஹதீஸ்ல வருது, கிட்டத்தட்ட 200-250 கிலோ எடை பாரத்தை ஒட்டகங்களுடைய முதுகுகள் ஏற்றி கொண்டு போவாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டவுடன் சொன்னார்கள், இந்த அளவுக்கு பாரத்தை அந்த முதுகில் ஏற்றாதீங்க, பாரத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. எவ்வளவு அழகான ஆட்சி, மிருகங்களுக்குரிய ரைட், அந்த மிருகங்களுடைய முதுகுகள்ல எவ்வளவு பாரம் ஏற்றணும் என்று சொல்லி தந்தது நம்முடைய இஸ்லாமிய கலீஃபாக்கள், நம்முடைய இஸ்லாமிய தலைவர்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட எந்த அளவுக்கு இரக்கம் கருணை என்றா, 1400 வருடம், 1400 வருடங்களுக்கு முன்னால நபியுடைய கடைசி ஹஜ்ஜத்துல் வதாஅல அவர்கள் உதுஹியா குர்பானி கொடுக்கின்றார்கள், 100 ஒட்டகங்களை அறுத்தார்கள். அறுத்து முடித்ததற்கு பின்னால முஸ்லிம் லவார ரிவாயத், பிஸ்மில்லா அல்லாஹும்ம தக்கபல் மின் முஹம்மதின் வ மின் ஆலி முஹம்மதின் வ மின் உம்மத்தி முஹம்மத், யா அல்லாஹ், முஹம்மதுடைய புறத்திலிருந்து முஹம்மதுடைய குடும்பம் சார்பாக, முஹம்மதுடைய உம்மத் சார்பாக இந்த குர்பானை 1400 வருடங்களுக்கு முன்னால நபி அவர்கள் எங்களை ஞாபகப்படுத்தினாங்க. 1 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னல்ல, 1400 வருடங்களுக்கு முன்னால அந்த குர்பானியுடைய அமல்ல இந்த உம்மத் சேரணும், அதனால என்னுடைய உம்மத் சார்பாக இதனை ஏற்றுக்கொள். குர்ஆன்ல ஒரு ஆயத் ஒன்று வருது, வல ஸௌஃப யுஃதீக ரப்புக ஃபதர்பா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெகுமதிகளை தருவான், எந்த அளவுக்கு பாக்கியங்களை தருவான் என்றா ஃபதர்பா, நீங்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தருவான் என்ற இந்த ஆயத் இறங்கியவுடன் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், லஅர்பா வவாஹிதும் மின் உம்மத்தி ஃபின்னார், என்னுடைய உம்மத்தில் ஒரே ஒரு மனிதர் நரகத்தில் இருக்குகின்ற வரைக்கும் யா அல்லாஹ் நீ தரக்கூடிய எதையுமே நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன். என்னுடைய உம்மத்தவர்கள் எல்லோரும் சொர்க்கம் செல்லணும், அந்த அளவுக்கு நபி அவர்களுடைய ஆசை, நபியுடைய விருப்பம், அந்த உம்மத்தை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம், நபியுடைய உம்மத் என்று பெருமையாக ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மீதான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்களுடன், வெறும் முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, நுன் முஸ்லிமுடன், மாற்று மதத்தவர்களுடன் எவ்வளவு கருணையுடன், எவ்வளவு பண்பாக, எவ்வளவு மரியாதையுடன், எவ்வளவு நாகரீகம் அணைத்து கொண்டார்கள் என்பதெல்லாம் சரித்திரங்களின் மூலமாக அடிக்கடி நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதனால் அவைகள் எல்லாத்தையும் முன்னால வச்சு நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, வணக்கங்கள்ல, சுன்னத்தான நோன்புகள்ல, உம்ராக்கள்ல அல்ஹம்துலில்லாஹ் மாற்றம் வந்திருக்குது. ஆனா குணங்களையும் மாற்றணும், பழிவாங்கிற தன்மையை விடணும், அடுத்தவர்களை கேவலப்படுத்துவதை விடணும், அடுத்தவர்களை அற்பமாக மற்றவர்களுடைய குறை கூறுவதை விடணும். இன்று நாங்கள் பார்க்கலாம் பொதுவாக எல்லா இடங்கள்ல பேசுற பேச்சுத்தான், இவர் சரி வராது, அவர் சரி வராது, தலைவரை மாற்றணும், அரசனை மாற்றணும், மன்னனை மாற்றணும், ஜனாதிபதியை மாற்றணும், இந்த பொறுப்புக்கு இவர் சரியில்லை, பாதுகாப்பு அமைச்சரை மாற்றணும், அதே மாதிரி பிசினஸ் அதற்கு யாரு பொறுப்பா இருக்கிறாரோ அவரை மாற்றினா தான் நடக்கும். இப்படி அதிகமாக எங்கட நாட்டில் மட்டுமல்ல உலகத்தில் அதிகமாக பேசிக் கொள்வதை நாங்க பார்க்கலாம். உண்மையில் நாம் நம்மை, நான் என்னை பற்றி யோசிக்கல்ல, என்னிடத்தில் உள்ள தவறுகள் விளங்கவில்லை, என்னிடத்திலே உள்ள தவறுகளை நான் பார்ப்பதற்கு நேரம் இல்லை, முழு உலகத்தில் உள்ள யார் யார் எந்தெந்த பதவிகள் இருக்கிறார்களோ அவர்களை பற்றி பிரஸ்தாபம் செய்து செய்து அவர்களுடைய தவறுகளை சொல்லி சொல்லி காலம் கழிகின்றதே தவிர நான் என்ன மாற்றோனும், நான் 50 தாண்டி விட்டேன், 60 தாண்டி விட்டேன், பேரன் பேத்திகளை கண்டி விட்டேன், என்னுடைய முடிகளும் படுத்து விட்டது, இன்றோ நாளையோ எனக்கு மூச்சு வந்தால் மரணிக்க வேண்டும், ஆனால் நான் என்னை மாற்ற தயாரில்லை. அதனால சுருக்கமாக சொன்னா மற்றவர்கள் எல்லோரும் நல்லவர்கள், நான் தான் சரியில்லை, நான் பில, என்னிடத்தில் நிறைய தவறுகள் இருக்குது என்ற அடிப்படையில் நாம் முதலாவது நம்மை மாற்ற ஆரம்பித்தோம், நாம் நல்லவர்களாக மாறிவிட்டோம், நாம் நல்லவர்களாக வாழ ஆரம்பித்து விட்டோம் என்றால் நல்லவர்களை கெட்டவர்கள் ஆட்சி செய்ய முடியாது. அப்ப இதிலிருந்து மாற்று கருத்தை நீங்களே விளங்கிக் கொள்ளலாம். சில நேரங்களில் சில நாடுகளில் ஆட்சியாளர்கள் தவறாக மோசமானவர்களாக இருக்கிறார்கள் என்றால் குடிமகன்கள் அவர்கள் மோசமாக இருப்பதின் மூலமாகத்தான் கெட்ட ஆட்சியாளர்கள். நாம் நல்லவர்களாக மாறிவிட்டோம் என்றால் நல்லவர்களை ஆட்சி செய்யக்கூடிய நல்ல ஆட்சியாளரை அல்லாஹ் கொண்டு வருவான். நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ், கமா தகூனூன் கதாலிக யுஅம்மர் அலைக்கும், நீங்க எப்படி இருப்பீர்கள் அவ்வாறுதான் உங்களுடைய தலைவர் ஏற்படுத்தப்படுவார், உங்களுடைய பொறுப்புதாரி அமீர் ஏற்படுத்தப்படுவார். நீங்கள் நல்லவராக இருந்தால் நல்ல தலைவர், நீங்க கெட்டவர்களாக இருந்தால் கெட்ட தலைவர். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் நான் எனது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துவது என்ன, நாம் நம்மை மாற்றுவோம், நாம் நம்மை திருத்திக் கொள்வோம், நம்மிடத்தில் உள்ள தவறுகளை இனம் காணுவோம், நம்மிடத்தில் உள்ள குறைகளை நாம் அடையாளம் கண்டு அவைகளை நீக்கி நாம் நல்லவர்களாக வாழ்ந்தோம் என்றா நமக்கு வரக்கூடிய தலைவர்களையும் அல்லாஹ் நல்லவர்களாக ஆக்கி வைப்பான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன அந்த அதில் அந்த நீதம், இரண்டாவது சொன்னது எஹ்சான் உபகாரம், அன்பு இரக்கம் கருணை, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி பிரதிபலித்ததோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உன்னை திருப்திப்படுத்தி உன்னை சந்தோஷப்படுத்தி வாழக்கூடிய சூழலை உருவாக்கி வைப்பாயாக. எதிர்காலத்திலே நடக்கக்கூடிய நம்முடைய நாட்டுடைய ஜனாதிபதி தேர்தலை அமைதியாக நடந்து முடிய நீ உதவி செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, மேலான நிஜமானே, எல்லா இன மத மக்களுக்கு மத்தியில ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் சகோதரத்துவத்தையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. நீதமான நல்ல கருணையுள்ள நல்ல தலைவரை நீ கொண்டு வந்து சேர்ப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமியர்களாக வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாகி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் பிரிதோஷ் என்ற சொர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்யா ரஹ்மர் ரஹீம். வல்ஹம்துலில்லாஹ்.